والصلاة والسلام على سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وبارك وسلم عليه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فيا أيها الناس أوصيكم وإياي أولا بتقوى الله. إن الله رب العزة تبارك وتعالى في كتابه الحكيم، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. وقال تعالى أيضا، إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم، صدق الله العظيم. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم، ألا أخبركم بأفضل من درجة الصيام والصلاة والصدقة؟ قالوا بلى يا رسول الله. قال حبيبنا ونبينا محمد صلى الله عليه وسلم، إصلاح ذات البين. وقال أيضا حبيبنا محمد صلى الله عليه وسلم، المسلم أخو المسلم، أو كما قال عليه الصلاة والسلام. ஜும்மாவின் கடமை இதனை நிறைவேற்ற அல்லாஹுவின் இல்லம் வந்து இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு ரப்புல் இஸ்ஸத் நம்மை படைத்தவன், பரிபாலிக்குகிறவன், நம் சகல தேவைகளை நிறைவேற்றி தருகிற அந்த இரக்கமுள்ள ரஹ்மான் இந்த உலகில் நம்மை எந்த நோக்கத்திற்காக படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தை வாழ்க்கையில் விளங்கி செயல்படுகிற நன்மக்களாக நாம் ஆக வேண்டும் எனவும், அந்த ஜல்ல ஜலாலுஹு ரப்புல் இஸ்ஸத் எவைகளை செய்ய வேண்டாம் என அன்புடன் தடுத்திருக்கிறானோ, எந்த செயல்பாடுகளின் காரணமாக அல்லாஹ்வுடைய கோபம் நம்மீது ஏற்படுகிறது என கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்களோ, அப்பேற்பட்ட இஸ்லாத்துக்கு மாற்றமான அந்நியவர்களுடைய கலாச்சாரங்கள், ஷைத்தானியத்தான சிந்தனைகள், செயல்பாடுகள், இவை அனைத்திலிருந்தும் நம்மை நாம் முழுமையாக ஒதுக்கிக் கொள்ள வேண்டும், நம்மை நாம் முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் என்னையும் உங்களையும் வசிய செய்து கொள்கிறேன். அருமைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு ரப்புல் இஸ்ஸத் அவன் அருள்மறையில் நான் மேலே ஓதிய அந்த வசனத்தின் மூலமாக ஈமானுடைய மக்களாகிய அந்த அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்று அவனுக்கு சஜதா செய்கிற நம்மவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிற ஒரு உபதேசம்தான், ஈமானுடைய மக்களே, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற ஒற்றுமை என்ற கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் வாழுகிற பொழுது மனித இனம் என்ற அமைப்பில் சமூக ஒற்றுமையை பாதுகாக்குகிறவர்களாக நீங்கள் ஆகிக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, அந்த சமூகத்தை கூறு போடுகிறவர்களாக, சமூகத்தில் பிரிவுகளை ஏற்படுத்துகிறவர்களாக, சமூகத்தில் பற்பல இயக்க சார்புடைய சிந்தனா ரீதியான குழுக்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்கிறவர்களாக நீங்கள் ஆக வேண்டாம் என்பது மேலே ஓதி காண்பிக்கப்பட்ட வசனத்தின் மூலம் அல்லாஹ் அவனை நம்பி வாழுகிற முஃமின்களாகிய நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆயத் குர்ஆன் ஷரீஃப்ல சூரா ஆல இம்ரான் குர்ஆனுடைய நான்காவது ஜுசுவினுடைய இரண்டாவது பக்கத்தில் நீங்க பார்க்கலாம். குர்ஆனுடைய நான்காவது ஜுசுவினுடைய இரண்டாவது பக்கத்தில் நமக்கு அல்லாஹ் இந்த ஆயத்தை வைத்திருக்கிறான். வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. அதுக்கு முன்னால் ஈமானுடைய மக்களை என்று அழைக்குகிற ரப்பு, அதில் அல்லாஹ் இதையும் சேர்த்திருக்கிறான், ஒற்றுமை உள்ளவர்களாக நீங்கள் ஆகுங்கள், நீங்கள் பகுதியினர்களாக பிரிவுகளை ஏற்படுத்தியவர்களாக உங்களுக்குள்ளே நீங்கள் ஆக வேண்டாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போலவே சூரா ஹுஜுராத், குர்ஆன் ஷரீஃப்ல சூரத்துல் ஹுஜுராத் 49வது சூரா. இந்த சூரத்துல் ஹுஜுராத்திலும் கூட அல்லாஹ் சொல்கிற வசனம் தான் நான் ஓதிய வார்த்தை, இன்னமல் முஃமினூன இஹ்வா. அல்லாஹ் சொல்கிறான், ஈமானுடைய மக்கள் என்று சொல்கிற பொழுது அவர்கள் எல்லோரும் சகோதரர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் சகோதரர்களாக இருக்கிறார்கள். பாசையால் வேறுபட்டவர்களாக இருக்கலாம். இலங்கையில் வாழுகிற நாம் இஸ்லாமியர்கள் நாம் அநேகமாக பேசுகிற நம்முடைய மொழி தாய்மொழி தமிழ் என்று சொல்கிறோம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதே போல் நம்மை போன்ற அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் ஏற்றுக்கொண்ட கோடானு கோடி மக்கள் உலகத்தில் வாழுகிறார்கள். பாசையால் வித்தியாசப்பட்டிருக்கிறார்கள். ஆங்கிலம் பேசுகிறவர்கள் தாய்மொழியாய் ஆங்கிலம் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள், தாய்மொழி அரபி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் தாய்மொழி உருது பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். நமக்கு தெரிந்த வகையில் இது அல்லாத இன்னும் எத்தனையோ உலகளாவிய ரீதியில் பற்பல பாசைகளை பேசுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்க எந்த பாசைகள் பேசினாலும், எந்த நாட்டுடையவர்களாக இருந்தாலும், எந்த நிறத்தை கொண்டவர்களாக இருந்தாலும், அல்லாஹ் சொல்கிறான் நீங்க எல்லாரும் முஃமின்கள் என்ற வகையில் எல்லோரும் சகோதரர்களாக இருக்கிறீர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இந்த வசனத்தின் மூலம் ஈமானுடைய மக்களை பொறுத்தவரை, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொண்டு வாழுகிற மக்கள், அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் ஏற்று வாழுகிற மக்கள் தங்களுக்குள்ளே ஒற்றுமையை கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்ற கருத்தையும், ஒற்றுமை எங்கு இல்லாமல் போகுகிறதோ அங்கே ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கான ஒரு வகுப்பினர்கள், ஒரு சாரார் உருவாக வேண்டும் என்ற கருத்தையும் இந்த வசனம் மட்டுமல்ல, இது போன்ற பல வசனங்கள் மூலம் அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிறார். இனிமன் அல்லாஹூ இன்னே சூரத்துல் அன்பால் குர்ஆனுடைய 9வது ஜுஸ்இல் அமைந்திருக்கிற சூரா. இந்த சூராவினுடைய ஆரம்ப வசனங்களில் கூட சஹாபாக்களுக்கு அழகான ஒரு புத்திமதியை சொல்வதன் மூலமாக அந்த சஹாபாக்களை வைத்து இந்த உம்மத்துக்கள் நான் பாடம் சொல்லித்தருகிறார். சஹாபாக்கள் என்பவர்கள் இந்த உம்மத்தின் முன்னோடிகள், சஹாபாக்கள் என்பவர்கள் இந்த உம்மத்தின் முன்மாதிரிகள், சஹாபாக்கள் என்பவர்கள் இந்த உம்மத்தை ஆரம்பித்து வைத்தவர்கள். அவர்களை கொண்டு அல்லாஹ் பல பாடங்களை சொல்லித் தருகிறார். அதில் ஒற்றுமையை எப்படி உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற பாடத்தையும் சூரத்துல் அன்பாலின் மூலம் அல்லாஹ் சொல்லித் தருகிறார். எஸ் அலூன கனில் அன்பால் என்று ஆரம்பிக்கிற அந்த சூரால கனிமன் அல்லாஹுவின் நல்லடியார்களே, சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு வகையான கருத்து அபிப்பிராய வித்தியாசம் ஏற்பட்ட பொழுது, எந்த விஷயத்தில் அவங்க யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள், யுத்தத்தில் கலந்து கொண்ட இருசாரால் சஹாபாக்களுக்கு மத்தியில் வயதில் முதிர்ந்தவர்கள், வயதில் குறைந்த இளம் சஹாபாக்கள், வயதில் முதிர்ந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு வித்தியாசமான கருத்து ஏற்பட்டது. யுத்தத்தில் கலந்து கொண்ட நல்ல உடல் திறகாத்திரமான வாலிப சஹாபாக்கள் சொன்னார்கள், இந்த யுத்தம் நம்மால் தான் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது, எனவே இந்த யுத்தத்தில் கிடைக்கப்பட்ட கனிமத்து பொருட்களுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் தான், யுத்தம் நம்மால் தான் வெற்றி கொள்ளப்பட்டது, இந்த யுத்தத்தில் கிடைக்கப்பட்ட கனிமத்து பொருட்களுக்கு சொந்தக்காரர்கள் நாம் தான், நமக்கு தான் தேவை என்று சொன்னார்கள். அல்லாஹ் இன்னார்களே, அந்த யுத்தத்தில் அந்த யுத்தம் எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்று வழிகளை அமைத்துக் கொடுத்த, அழகான முறையில் திட்டம் தீட்டிய வயதில் முதிர்ந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், நாம் உங்களுக்கு இந்த யுத்தத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்று அந்த திட்டத்தை தீட்டி தராவிட்டால், வழிகாட்டுதல்களை தந்திருக்காவிட்டால் இந்த யுத்தத்தில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்க முடியாது, எனவே கனிமத்துக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் தான் என்று சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியில இப்படி இருவேறு கருத்துக்களை உருவாக்கி, எப்படி கருத்திலிருந்து கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட நாம் எப்படி ஒற்றுமை உள்ளவர்களாக இருப்பது என்பதை அடுத்த வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். சஹாபாக்களை பார்த்து சொல்கிறான், இந்த உம்மத்துக்கும் அதை பாடமாக அமைத்திருக்கிறான். உம்மத்தினர்களே, நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் மாற்றமான கருத்துக்களை தெரிவித்து உங்களுக்குள்ளே பிளவை ஏற்படுத்திக் கொள்கிற விஷயத்தில் சத்தக்குல்லா நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். சமூகத்தை பிளவுபடுத்த வந்தவர்கள் அல்ல நீங்கள், சமூகத்தை பிளவுபடுத்த வந்தவர்கள் அல்ல நீங்கள். சத்தக்குல்லா வாஸ்திஹுதாத்தபைனிக்கும், உங்களுக்கு மத்தியிலே ஒரு ஒற்றுமையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், கருத்துக்களை வெளிப்படுத்தி நீங்கள் இருவேறு பிரிவுகளாக பிரிந்து விடாதீர்கள், உங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படி குர்ஆன்ல இந்த சமூக ஒற்றுமையை பற்றி, சமூகத்தில் ஏற்படுகிற பிளவுகளிலும் வேற்றுமையிலும் எப்படி ஒற்றுமை காணுவது என்பதை பற்றி பல குர்ஆனுடைய வசனங்களை அல்லாஹ் நமக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிறான். சஹாபாக்களை நமக்கு பாடமாக, பாடம் சொல்லித் தருகிற முன் உதாரண புருஷர்களாக அந்த சஹாபாக்களையும் அமைத்து வைத்திருக்கிறான். இனிமான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தில் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்பதற்காக எப்படியெல்லாம் தான் தன்னுடைய வாழ்வை நேரங்களை தியாகம் செய்தார்கள், தன்னுடைய கால நேரங்களை தியாகம் செய்தார்கள், எப்பேற்பட்ட ஒற்றுமைக்கு உதாரணங்களை வெளிப்படுத்தினார்கள் என்பதை பல ஹதீஸுடைய கிதாபுகள் நாம் பார்த்திருக்கிறோம். இனிமன் அல்லாஹுவின் நல்லடியார்களே, சஹாபாக்களுக்கு மத்தியில எத்துடைய கருத்து வேறுபாடுகள் இருந்ததுதான், சஹாபாக்களுக்கு மத்தியில பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருந்ததுதான், ஆனால் கருத்தில் அவர்கள் வேற்றுமை பட்டாலும் அவர்கள் சமூகத்தால் பகுதியினர்களாக பிரிவினர்களாக அவர்கள் பிரிந்திருக்கவில்லை என்பதை சஹாபாக்களுடைய பாடம் நமக்கு மிக தெல்ல தெளிவாக சொல்லித் தருகிறது. இனிமர் அல்லாஹுவின் நல்லறியார்களே, குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களுக்கு எல்லாம் தெரியும், உதுவுடைய பாடத்தை சொல்லித் தருகிறார். உது என்பது எப்படி எடுக்க வேண்டும், உது செய்வது எப்படி என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தந்திருக்கிறார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுவை பற்றி அவர்களும் பேசியிருக்கிறார்கள், செய்தும் காட்டியிருக்கிறார்கள், சொல்லியும் இருக்கிறார்கள். இந்த தொழுகைக்கு முன்னால் நாம் செய்கிற உதுவுடைய பகுதியிலிருந்து நாம் தொழுகையில் சலாம் கொடுப்பகிற வரை, சலாம் கொடுக்கிற நிலை உட்பட சஹாபாக்களுக்கு மத்தியிலே சிற்சில கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கிறது. சஹாபாக்களே சிலர்கள் ஃபாத்திஹாவுக்கு முன்னால பிஸ்மி ஓல தேவை இல்லை என்று சொன்ன சஹாபாக்களும் இருக்கிறார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் இல்ல பிஸ்மி ஓதோனும் என்று சொல்கிற சஹாபாக்களும் இருக்கிறார்கள். கனிமன் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படி சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வித்தியாசங்கள் இருந்திருக்கிறது, கருத்து வித்தியாசங்கள் இருந்திருக்கிறது. ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு படை அனுப்புறாங்க, யுத்தத்திற்காக வேண்டி ஒரு படை அனுப்புறாங்க. பனு குறைவாக்கள் என்ற யஹூதிகளுடன் யுத்தம் செய்வதற்காக ஒரு சஹாபாக்களுடைய படை அனுப்பப்படுகிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்க அசருடைய தொழுகைய அந்த பனு குறைவாக்கள் என்பவர்கள் வசிக்கிற அந்த இடத்துக்கு போய் தான் நீங்கள் அசருடைய தொழுகையை சொல்ல வேண்டும் என்று சஹாபாக்களுக்கு கருத்து சொன்னார்கள், அபிப்பிராயம் சொன்னார்கள். இப்ப சஹாபாக்கள் பயணத்துல போறாங்க, அந்த பனு குறைவா என்ற அந்த யஹூதிகள் இருக்குகிற அந்த வாழ்விடம் அதை அடைவதற்கு முன்ன அசருடைய நேரம் வந்து விடுகிறது. அசருடைய நேரம் வந்து விடுகிறது. இப்ப சஹாபாக்கள் ஒரு சாரார் சொல்றாங்க, அசருடைய நேரம் வந்துருச்சு, நாங்க இடையிலே அசர தொழுவோம், நாங்க இடையிலே அசர தொழுவோம். சஹாபாக்கள் இன்னொரு சாரார் சொன்னாங்க, இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பனு குறைவா என்ற வசிப்பிடம் அந்த இடத்தில் போய் தான் அசர் தொழுகை தொழச் சொல்லியிருக்கிறார்கள், எனவே நாங்க இப்ப நாங்க அசருடைய தொழுகையை சொல்ல மாட்டோம், நாங்க அங்க போய் தான் அசருடைய தொழுகையை சொல்லுவோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க பனு குறைவாவிடத்தில் போய் தான் அசரை சொல்ல வேண்டும். அந்த வார்த்தையை சஹாபாக்கள் இரண்டு விதமாக விளங்கினார்கள், இரண்டு விதமாக விளங்குகிறார்கள். அந்த வார்த்தையுடைய வெளிரங்கத்தை விளங்கிய சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபி அங்கதான் போய் சொல்ல சொன்னாங்க, அதனால் நாங்க அங்கதான் போய் சொல்லுவோம். நபியுடைய வார்த்தையுடைய வெளிரங்கத்தை விளங்குகிறவர்கள் யாரு இல்ல, அசருடைய நேரம் வந்துருச்சு நாங்க சொல்லுவோம் சொன்னாங்களோ சஹாபாக்கள், வளமாக்கள் எழுதுறாங்க, அவங்க எதை கவனிச்சாங்கடா, வார்த்தையுடைய வெளிரங்கத்தை பார்க்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க வேகமாக பயணம் போய் சேர்ந்துருங்க, பனு குறைவாவுடைய இடத்துல நீங்க வேகமாய் போய் சேருங்க, என் அசருடைய தொழுகை உங்களுக்கு இடையில வந்துடும் என்ற கருத்தை சொன்னாங்க என்று நபியுடைய வார்த்தையுடைய உள்ரங்கத்தை சஹாபாக்கள் விளங்கியதனால அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, அசருடைய தொழுகை வந்துருச்சு, நபி சொன்னது வேகமாங்கிற பயணம் அமையணும், நாங்க வேகத்தை கூட்டிக் கொண்டோம், அசருடைய நேரம் வந்துருச்சு, அசருடைய தொழுகையை தொழுவோம். சில சாரார் உடனே அந்த இடத்தில் அசரை தொழுதார்கள், அடுத்த சாரார் அந்த நபி ஸல்லல்லாஹு சொன்ன இடத்துக்கு போய் அசர தொழுதாங்க. இப்ப அந்த பயணம் முடிஞ்சதுக்கு பிறகு, பயணம் முடிந்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்ன வார்த்தையை நம்பி நாம் அங்கு போய் தொழுதோம், ஆனால் எங்களிலே ஒரு சாரார் இடையிலே அசரை தொழுது விட்டார்கள் என்று சொன்ன பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதமான மறுப்பையும் சொல்லவில்லை, எந்த விதமான அவர்கள் செய்த காரியம் தவறு, நீங்கள் நேரத்துடன் அசரை தொழுதிருக்கிறீர்கள், நீங்கள் மீண்டும் அந்த அசரை தொழ வேண்டும் என்ற கருத்தையும் சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டையும் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் ஹதீஸுடைய கிதாபுகளிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன சொல்ல வருகிறோம், சஹாபாக்களுக்கு மத்தியில் இப்படி மஸ்அலாக்களிலே கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கிறது, ஆனால் கருத்தில் வேறுபட்டார்களே ஒழிய அவர்கள் சிந்தனையில் வேறுபட்டார்களே ஒழிய அவர்கள் உள்ளத்தால் வேறுபட்டு விடவில்லை, தன்னுடைய செயல்பாடுகளில் பிரிந்து பிரிந்து அவர்கள் செயல்படுவதற்கு முன்வரவில்லை என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது. எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்க ஹஜ்ஜுடைய காலத்துல ஹஜ்ஜுக்கு போன மக்கள் இருப்பீங்க, ஹஜ்ஜுக்கு போனா இன்றைக்கும் அமல் என்னண்டா, மினாவுடைய மைதானத்துல 4 ரக்கா தொழுகைகளை 2 ரக்காத்தாக சுருக்கி தொழுகிறது. ஹஜ்ஜுக்கு போன மக்கள் இருப்பீங்க, இன்றைக்கும் அதுதான் அமல், 4 ரக்கா தொழுகைய 2 ரக்காத்தாக சுருக்கி தொழுவது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தொழுவாங்க. அவருக்கு பின்னால் வந்த 2 கலீஃபாக்கள் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு பேரும் அப்படி தொழுவாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய காலத்திலும் கூட ஆரம்பத்தில் அப்படிதான் அவர்கள் தொழுகையை நடத்தினார்கள். ஆனால் அவருடைய ஆட்சி காலத்தின் பின்பகுதியில் மினாவில் அந்த 4 ரக்கா தொழுகைகளை சுருக்கி 2 தொழாமல் 4 அவர்கள் இத்மாம் செய்தார்கள். 4 ரக்காத்தையும் பரிபூர்ணமாகவே தொழுது முடிக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு பொதுவா நாங்க பார்க்கிறோம், வளமையில நடக்குகிற ஒரு செயல்பாட்டுக்கு மாற்றமாக ஏதேனும் ஒன்று நடந்தா அதுல சலசலப்பு வரும், ஒத்தரத்தில் குசு குசுன்னு பேசுவாங்க. இது அன்றைய காலத்திலும் இருந்தது. கலீஃபாவர்கள் 4 ரக்காத்துகள் தொழுவைத்தார்களே என்பது அங்கிருந்த சஹாபாக்களுக்கும் தாபிஈன்களுக்கும் உள்ளத்தில் சில சில அதாவது பாக்கங்களை ஏற்படுத்தியது.
ஒரு செமிக்காத ஒரு தன்மையை ஏற்படுத்தியது. இப்ப பேசிக் கொள்றாங்க அமீருல் முஃமினீன் இப்படி செஞ்சிட்டாங்க, அவங்கள்ட்ட யாரு போய் இதை எதிர்த்து பேசுறது? நீங்க செஞ்சது தவறுன்னு ஏன் ஜனாதிபதி அமீருல் முஃமினீன் எப்படி ஜனாதிபதி இடத்துல நீங்க செய்யறது தவறு என்று குடிமக்கள் நாங்க எப்படி போய் சொல்கிறது? நான் போயிட்டு செய்யாத ஒரு காரியத்தை நீங்க செஞ்சீங்களே, அது என்ன காரியம்? நான்கு ரக்காத்தை இரண்டாக சுருக்கி சொல்லாம நீங்க நான்கு ரக்காத்துகளாக தொழுதிங்களே என்று கேட்ட பொழுது உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அந்த கேள்விக்கு எந்த ஜவாபும் சொல்லல, எந்த பதிலும் சொல்லல. அடுத்த தொழுகைக்குரிய நேரம் வருகிறது. அமீர் முஃமினீன் இமாமத் செய்யறாங்க, இமாம் அவங்க தான், ஜனாதிபதி தொழுகை நடத்துறாங்க, நான்கு ரக்கா தொழுகையா தான் தொழுகை நடத்த போறாங்க. பின்னால அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்களும் இந்த ஜமாத்துல கலந்து கொள்கிறாங்க. யாரு எந்த அப்துல்லா மஸ்ஊத் ஜனாதிபதி அமீர் முஃமினீன் போயிட்டு கேட்டாங்களோ, நீங்க தவறு செய்றீங்க சுட்டி காட்டினாங்களோ, அதே அப்துல்லா மஸ்ஊத் அந்த சஹாபி அந்த நான்கு ரக்கா ஜமாத்துல சேர்ந்து தொழுகிறாங்க. தொழுகை முடிச்சதுக்கு பிறகு இன்னும் சில மக்கள் கேட்கிறாங்க, நீங்க தானே அமீர் முஃமினீன் நீங்க போய் செய்யறது தவறு, நபி அவங்களும் ரெண்டு ஹலீஃபாக்களும் செய்யாத செயலை செய்றீங்க, நீங்களே அதை சொல்லி காட்டியதுக்கு பிறகு அவங்களோட நீங்களே நான்கு ரக்கா தொழுகிறீங்களே. அல்லாஹ்வின் நல்லர் யாருளே, நாம் முதலில் படிக்க வேண்டிய பாடம் இதனே கருத்து வேறுபாடு என்ற காலத்தில் உருவாகி இருக்கிறது. யாருடைய காலம்? சஹாபாக்களுடைய காலம். எப்பேற்பட்ட சஹாபாக்கள், எந்த சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று சொல்கிறானோ, எந்த சஹாபாக்கள் சிறந்த சமூகம், என்னுடைய உம்மத்தில் சிறந்தவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காலத்தை சுட்டிக்காட்டினார்களோ, அந்த சஹாபாக்களுடைய காலத்தில் கருத்து வித்தியாசம் இருந்தது என்பது இந்த சம்பவம் காட்டுகிறது. தொழுகையை சுருக்கி தொழப்பட வேண்டுமா அல்லது நான்காக சேர்த்தே தொழலாமா என்ற கருத்து வித்தியாசம் இருந்திருக்கிறது. இப்ப இந்த அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா கேட்கிற நேரத்தில் அவங்க சொன்ன பதில், சகோதரர்களே, இன்னைக்கு ஒவ்வொருவரும் எங்களோட வாழ்க்கையில பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது. அவங்க சொன்ன பதில் சொன்னாங்க அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னி அக்ரஹுல் கிலாஃப, இன்னி அக்ரஹுல் கிலாஃப, என்னுடைய சிந்தனையால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய செய்யற செயல்பாடு சரியில்லை என்பது என்னுடைய சிந்தனையில் வித்தியாசம் இருந்ததுதான். அதனால அவர்கள் தொழுவைக்கிற ஜமாத்தை விட்டும் பிரிஞ்சு நான் தனியாக ஒரு ஜமாவை தொலைவைக்குகிற அந்த ஹிலாஃப் இருக்குகிறது, சமூகத்தை பிரித்தாளுகிற அந்த செயல்பாடு இருக்குகிறது, அதை நான் வெறுக்குகிறேன், அது மிக கெட்ட செயல்பாடு என்று வர்ணித்தார்கள் அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிதான் சஹாபாக்கள் இருந்தார்கள். கருத்து வித்தியாசமுடைய காலத்தில் இருந்ததுதான். அதனால ஏண்ட கருத்துக்கு ஓண்ட கருத்து உடன்படல, ஓண்ட கருத்துக்கு நான் உடன்படல, எங்க ரெண்டு பேருடைய கருத்துக்கு மூணாவது நபர் உடன்படல என்பதற்காக இன்றைக்கு நடக்கிறது என்னது? அவன் கருத்து எனக்கு பிடிக்கல, எனக்கு தனியான ஒரு பள்ளி வாசல். ஏண்ட கருத்து அவனுக்கு பிடிக்கல, அவனுக்கு தனியான ஒரு பள்ளி வாசல். ரெண்டு பேருடைய கருத்து மூணாவது நபருக்கு பிடிக்கல, அவர் ஒரு தனியான பள்ளி வாசல், தனியான ஒரு ஜமாஅத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் உண்மையிலே இது விரும்பல சகோதரர்களே. சமூகத்தை பிளவுபடுத்துவதற்காக, சமூகத்தை கூறு போடுவதற்காக நிச்சயமாக பள்ளி வாசல்கள் கட்டப்படவில்லை. இஸ்லாத்தில் அப்படி ஒரு பள்ளி வாசல் தேவையும் இல்லை. குர்ஆனை நீங்க எடுத்து பாருங்க, குர்ஆனுடைய 16வது ஜுஸ், குர்ஆனுடைய 11வது ஜுஸ், யஅதிரூன இலைக்கும் இதா ரஜஅதும் இலைஹிம் என்று ஆரம்பிக்கிற ஜுஸ். இந்த ஜுசூல நாலாவது பக்கத்தில் நீங்க ஒரு ஆயத்தை பார்க்கலாம். அல்லாஹ் மதீனால கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசலை பத்தி அதுல வச்சிருக்கலாம். மதீனால கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசலை பத்தி அல்லாஹ் எங்களுக்கு சொல்லுகிறான். எங்களுக்கு தெரிஞ்சது மதீனாவுடைய பள்ளியில மஸ்ஜிது நபவிய பத்தி தெரியும், உம்ரா ஹஜ்ஜுக்கு போன மக்களுக்கு மஸ்ஜிதுல் குபா என்பதை பத்தி தெரியும், அல்லது மஸ்ஜிதுல் கிபலத்தைன் என்ற இரண்டு திசையில் சொல்லப்பட்ட பள்ளிகளை பற்றி, இப்படி ஒரு சில பள்ளிகளை பற்றி தெரிஞ்சிருப்போம். ஆனால் மதீனால கட்டப்பட்ட ஒரு பள்ளியை பற்றி அல்லாஹ் சூரத்து தௌபால குர்ஆனுடைய 11வது ஜுஸ்ல சொல்கிறார், வல்லதீன தகது மஸ்ஜிதன் திராரன் வ குஃப்ரன் வ தஃப்ரீகன் பைனல் முஃமினீன். அல்லாஹ் அந்த இடத்துல சொல் காட்டுகிறான், முனாஃபிகீன்கள் ஒரு பள்ளியை கட்டுனாங்க. மதீனால முனாஃபிகீன்கள் ஒரு பள்ளியை கட்டுனாங்க. அந்த முனாஃபிகீன்கள் பள்ளியை எதற்காக கட்டுனாங்க என்ற காரணத்தை சொல்கிற பொழுது, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் எதிராக யுத்தங்களை ஏற்படுத்துவதற்கும், அந்த யுத்தங்களுக்காக வேண்டி மசூராக்கள் செய்வதற்கும் என்ற அமைப்பில் பள்ளியை கட்டுனாங்க. இரண்டாவது காரணம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மத்தியில பிரச்சனைகளை பிணக்குகளை ஏற்படுத்தி இந்த முஃமீன்களை பிரிக்கணும் என்பதற்காகவும் அந்த பள்ளி கட்டப்பட்ட நோக்கம் அமைந்திருந்தது. இது குர்ஆன் அல்லாஹ் தெளிவா சொல்கிற வார்த்தை. வல்லவீன தகது மஸ்ஜிதன், மஸ்ஜித் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறார். மஸ்ஜித் என்ற பெயரில் அவர்கள் ஒரு கட்டிடத்தை கட்டினார்கள். காரணம் அதுல ஒன்று வத்தஃபிரீகம் பைனல் முஃமினீன், முஃமின்களை பிரிப்பதற்காக வேண்டி, முஃமின்களை பிரிப்பதற்காக வேண்டி, முஃமின்களுடைய ஒற்றுமையை இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி வஹியாக வந்ததும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களை அனுப்பினார்கள், அந்த பள்ளியை தரைமட்டமாக்கி விட்டு வாருங்கள், அந்த பள்ளியை உடைச்சிட்டு வாங்க. காரணம் பள்ளி எந்த நோக்கத்திற்கு கட்டப்பட வேண்டுமோ அந்த நோக்கத்துக்கு அப்பால் ஒரு பள்ளி வாயல் என்பது இஸ்லாமிய பார்வையில் தேவையில்லை. அல்லாஹுவின் நல்லே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. மஸ்ஜித் என்பது சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்காக இருக்க வேண்டுமே ஒழிய, மஸ்ஜித் என்பது சமூகத்தை பிளவுபடுத்துவதற்காக ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய அபிப்பிராயத்துக்கு ஏற்ப ஒவ்வொரு ஜமாத்தினர்களை இயக்கங்களை உருவாக்கிக் கொள்வதற்காக பள்ளிவாசல் இருக்கக்கூடாது சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைதான் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை சகோதர தனத்தோடு சகோதர வாஞ்சையோடு பார்க்க வேண்டுமே ஒழிய, ஒற்றுமையின் சின்னமாக ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டுமே ஒழிய, சமூகத்தை பிரித்தாளுகிற தன்மை உள்ளவனாக, சமூகத்தில் பிளவுகளை ஏற்படுத்துகிறவனாக ஒரு முஸ்லிம் இருக்கக்கூடாது என்பதை நபியும் காட்டித் தந்தார்கள், சஹாபாக்களும் காட்டித் தருகிறார்கள், அதற்கு பிறகு வந்த தாபிஈன்களும் அப்படித்தான் செயல்படுத்தினார்கள் சகோதரர். இன்னைக்கு நாங்கள் மதுகபுகள் மதுகபுகள் என்று பேசுகிறோமே, நான்கு மதுகபுகள் என்று சொல்கிறோமே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உத்தமர்கள் இந்த உலகத்தில் தோன்றிருக்காவிட்டால் நாங்கள் நீங்க உண்மை முஸ்லீம்களாக குர்ஆன் ஹதீஸை விளங்குகிறவர்களாக நிச்சயமாக இருந்திருக்க முடியாது சகோதரர். குர்ஆன் ஹதீஸுக்கும் செய்த அவர்கள் தியாகம், குர்ஆன் ஹதீஸை விளங்குவதற்காக, விளங்கப்படுத்துவதற்காக, அதை பாதுகாப்பதற்காக அவர்கள் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணம் செய்த அந்த சரித்திரம் இருக்குகிறது. இன்னைக்கு நாங்கள் நீங்க படிக்கல, எங்களுக்கு தெரியாது, அதனால சிலர்கள் அவர்களை சூற்றுகிறார்கள், அவர்களுக்கு பின்னால நாங்களும் வாழ் பிடிக்கிறவர்களாக அமைந்து விடுகிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த உம்மத்தில் அந்த உத்தமர்கள் எப்படி தங்களுக்குள் கருத்து வித்தியாசம் இருந்தாலும் ஒத்தரை ஒத்தரை எப்படி மதிச்சாங்க, ஒருதரை ஒருவர் எப்படி மதித்தார் என்பதை பற்றி சிறத்திரம் சொல்லித் தருகிறது. இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹிங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும், இமாமுல் மதீனா என்று வர்ணிக்கப்பட்டவர், இமாமுல் மதீனா, மதீனாவுடைய இமாம் என்று அன்றைய காலத்தில் பட்டம் சொல்லப்பட்டவர்கள். இன்றைக்கும் அப்படிதான், இமாமுல் மதீனா என்று ஒரு அரபு கிதாபில் எங்கேயாலும் அல்லது அரபு கிதாப் அல்லாத பாசைகள்ல இமாமுல் மதீனா என்று எங்க சரி வந்திருந்தா அதனுடைய அர்த்தம் அதற்குரியவர் இமாமுல் மதீனா மாலிகி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தான். இந்த மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க மாலிகி மதகர் என்று சொல்கிறோமே, இந்த கருத்துக்களுக்கு சொந்தக்காரர்கள். இவங்க மஸ்ஜித் நபவியிலே தான் தன்னுடைய வாழ்க்கையை கடத்தினாங்க, வாழ்ந்து முடிச்சாங்க. இன்றைக்கும் அவங்களுடைய கபரு அந்த மஸ்ஜித் பக்கீயுல் கர்கத் என்ற அந்த பக்கீ மையவாடியில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவங்க அபிப்பிராயம் என்னன்னா அசருடைய தொழுகைக்கு பிறகு சுன்னத்தான தொழுகைகள் தொழக்கூடாது, அசருடைய தொழுகைக்கு பிறகு சுன்னத்தான தொழுகைகள் தொழக்கூடாது, அது மக்ரூஹான நேரம். இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் ஹனபி மதுஹபுடைய மஸ்அலாவும் இதுதான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய அபிப்பிராயமும் அதுதான், மக்ருஹான நேரங்களில் சுன்னத்தான தொழுகை தொழக்கூடாது, ஆனால் காரணம் முன்னிருக்குமாக இருந்தால் அந்த தொழுகைகளை தொழலாம். உதாரணத்துக்கு அப்படியாக இருந்தால் அசருடைய தொழுகைக்கு பின்னர் ஒரு ஆள் மஸ்ஜிதுக்குள்ள வாராரு, மஸ்ஜிதுக்குள்ள வந்தா இப்ப தஹியத்துல் மஸ்ஜித் என்ற மஸ்ஜிதுடைய காணிக்கை இரண்டு ரக்கா தொழுவது சுன்னத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய அபிப்பிராயம் அது சுன்னத்தாக இருந்தாலும் மக்ரூஹான நேரத்தில் தொழக்கூடாது. ஆனா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, மக்ரூஹான நேரமாக இருந்தாலும் காரணம் முந்திருக்குகிறது. என்ன காரணம்? பள்ளிக்குள்ளே இவர் நுழைந்தார் என்பதுதான் காரணம் அந்த தொழுகைக்கு. எனவே காரணம் முந்திருக்குகிறதுனால அந்த தொழுகையை தொழலாம் என்று இமாம்களுக்கு மத்தியில் இப்படி இரண்டு கருத்துக்கள் இருக்குகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன சொல்ல வருகிறோம், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க மஸ்ஜிது நபவியில அசருடைய தொழுகையை தொழுதுட்டு ஒரு காரணத்தினால வெளியே போனாங்க, மஸ்ஜிதுல இருந்து வெளியே போனாங்க, பிறகு மீண்டும் மஸ்ஜிதுக்குள்ள வராங்க. ஏன்னா அவங்க இருந்தது மஸ்ஜிது நபவியில. இப்ப வந்து அவங்களுடைய அபிப்பிராயம் என்னது, பள்ளிக்குள்ள வந்தால் மஸ்ஜிது தஹியத்துல் மஸ்ஜித் என்பது மக்ருஹுடைய நேரத்தில் தொழக்கூடாது. இது இவங்களுடைய அபிப்பிராயம். அவங்களுடைய அபிப்பிராயத்துக்கு ஏற்ப மஸ்ஜிது நபவிக்குள்ள வந்தவங்க தொழல்ல கீழே உட்கார போறாங்க. இவ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாஹிப் அவங்க ஒரு தாபியாக இருக்கலாம் அல்லது ஒரு தபாத்தாபியாக இருக்கலாம். அவங்க சொல்றாங்க, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹை பார்த்து நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிக்குள்ள நீங்கள் நுழைந்தால் இரண்டு ரக்காத்துகள் தொழாமல் அமர வேண்டாம் என்று சொன்னாங்க. என்னொரு ஹதீஸ சொல்லி காட்டுறாங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் அந்த மஜ்லிஸில் இருந்து ஒரு ஆள் சொல்கிறாரு, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி பார்த்து பள்ளிக்குள்ளே நீங்கள் நுழைந்தால் இரண்டு ரக்காத்துகள் தொழாமல் அமர வேண்டாம் என்று சொன்னாங்க. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த வார்த்தையை காதில் கேட்டல்தான் தாமதம். இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹிங்க உட்கார போனவங்க உட்கார இல்ல, எழும்பி ரெண்டு ரக்காத் சொல்றாங்க. அவங்க அபிப்பிராயம் வித்தியாசம், அந்த அபிப்பிராயத்துக்கு மாற்றமாக செயல்படுத்துறாங்க. சொல்ல முடிச்சதுக்கு பிறகு அடுத்தாக்கள் கேட்கிறாங்க, மக்ரூஹான நேரத்தில் தஹியத்துல் மஸ்ஜித் தொழக்கூடாது என நீங்க தானே சொல்லியிருக்கிறீங்க, உங்க அபிப்பிராயம் இதுக்கு நேர் மாற்றமாக செயல்பட்டீங்கன்னு கேட்ட நேரத்தில் இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய அபிப்பிராயம் அப்படியாக இருந்தாலும் கூட அடுத்தவர் சொல்வது அது பொய்யானதாக ஆகவிட மாட்டாது. என்னுடைய அபிப்பிராயம் இப்படி இருந்தாலும் என்னுடைய அபிப்பிராயத்துக்கு மாற்றமாக சொல்லுகிறவருடைய அபிப்பிராயம் அது பொய்யாக ஆக மாட்டாது. பரான் அல்லாஹ் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் பயந்து என்னுடைய சிந்தனையில் வந்தது. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், அவங்களுக்கு தொழுங்க என்று சொல்லப்பட்டா அவங்க தொழுகையில் ஈடுபட மாட்டாங்க என்ற ஆயத்தினுடைய சிந்தனையில் வந்தது. அவர் என்னை சொல்ல சொன்னாரு, சொல்லாமல் அமர வேண்டாம் என்று நபி சொன்னதாக அந்த ஹதீஸை சொல்லி காட்டினாரு. எனவே நான் சொல்லாம அமர்ந்துட்டா அல்லாஹ் சொல்கிற இந்த குர்ஆனுடைய வசனத்துக்குரியவனாக நான் ஆகிவிடுவேனோ என்ற சிந்தனையில் வந்தது. அதனால என்னுடைய அபிப்பிராயம் சொல்லக்கூடாது என்று இருந்தாலும் நான் சொல்லுவேன். நல்லே, இப்படி நம்முடைய முன்னோர்கள் நான் கொண்டதுதான் கொள்க என்ற நிலைமையில் இருக்கல்ல, நான் குடித்த முசலுக்கு மாத்திரம்தான் இந்த நிலைமை என்று அவர்கள் இருக்கல்ல, அடுத்தவருடைய சிந்தனைகளுக்கும் கருத்துக்களுக்கும் முன்னுரிமை வழங்கினார்கள். இமாமுன அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், இமாமுன அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் ஹம்பலி மதுகபு சொல்கிறோமே, இந்த ஹம்பலி மதுகபுடைய அந்த கருத்துக்களுக்கு சொந்தக்காரர்கள் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ். அவங்க அந்த காலத்தில் இருந்த ஒரு அரசரினால் சிறை பிடிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் 80 கசையடிகள் அளிக்கப்பட்டார்கள். சாதாரணமானவர்கள் சகோதரத்தை, மதுகபுடைய இமாம்கள் என்று சொல்கிறோமே அவர்கள் சாமானியமானவர்கள் அல்ல. ஒவ்வொரு நாளும் 80 கசையடிகள். எதற்காக வேண்டி தெரியுமா, அந்த காலத்திலிருந்து சில மக்கள் சொன்னாங்க, இந்த குர்ஆன் என்பது மஹ்லூக், படைக்கப்பட்டது படைக்கப்பட்டது. இமாம் அஹ்மது ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் வற்புறுத்துனாங்க, இந்த குர்ஆன் இது கலாமுல்லாஹ் என்பது படைக்கப்பட்டதுதான் என்று ஃபத்வா கொடுக்கணும் மக்களுக்கு, இதை நீங்க சொல்லணுமே. அவங்க அன்றைய காலத்தில் மக்களால் நம்பிக்கை வைக்கப்பட்ட ஒரு இமாமாக கருதப்பட்டதனால அவங்கள்ட்ட சில ஆட்சியாளர்கள் கேட்டுக்கொண்டாங்க, நீங்க இப்படிதான் சொல்லணும், அதை அவங்க சொல்ல மறுத்தாங்க. இந்த குர்ஆன் என்பது மஹ்லூக் அல்ல, அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டது அல்ல. அல்லாஹ் எப்படி படைக்கப்படவில்லையோ அதுபோன்ற குர்ஆன் என்பது கலாமுல்லாஹ், அவருடைய பேச்சு அவருடைய வார்த்தைகள் அதுவும் படைக்கப்பட்ட ஒன்று அல்ல என்று மிக தெளிவாக இருந்தாங்க. இதனால் அவங்க சிறையில் அடைக்கப்பட்டு கசை அடி அடிக்கப்பட்டாங்க. இவங்களோட அபிப்பிராயம் என்ன தெரியுமா, எங்களுக்கு எல்லாரும் தெரியும், இந்த மூக்குறைஞ்சி சலாக்களுக்கு ரத்தம் போகும், பீனஸ் நோய் சொல்லுவாங்க சிலாக்களுக்கு, அல்லது சிலாக்களுக்கு மூக்கில் ஏதாவது காயம் உடைவு ஏற்பட்டா மூக்கில் இருந்து ரத்தம் போகும். அதே போல ரத்தம் குத்தி எடுத்தல், இன்றைக்கு ஹிஜாமத் நாங்க பேசுகிறோம், இது ஸல்லல்லாஹுடைய காலத்தில் இருந்திருக்கிறது, ரத்தம் குத்தி எடுத்தல். இமாம் அஹ்மது ரஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அபிப்பிராயம், ரத்தம் குத்தி ஒருவர் எடுப்பாரே ஆனால், உது செஞ்சதுக்கு பிறகு அவர் ரத்தம் குத்தி எடுத்தாரே ஆனால், அல்லது உது செஞ்சதுக்கு பிறகு அவருடைய மூக்கு உடைந்து அதிலிருந்து இரத்தம் வலிமையானால், அவங்க அபிப்பிராயம் இவருடைய உது முறிந்து விட்டது, அவர் மீண்டும் தொழுகைக்கு உது செய்யணும், மீண்டும் தொழுகைக்கு உது செய்யணும். இப்ப இவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, நீங்க இந்த கருத்தை சொல்றீங்களே, நீங்க இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய பின்னால இமாம் ஜமாஅத்தாக நின்று தொழுகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் நீங்க ஜமாஅத்துல சேர்ந்து தொழுவீங்களா? காரணம் என்னது, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அபிப்பிராயம் நீங்க அவங்க அபிப்பிராயத்துக்கு மாற்றமானது. அவர் தொழுகையில் உருவ செஞ்சிட்டு வந்துட்டாரு, அவருடைய மூக்குல ரத்தம் வந்துருச்சு, அவர் உருவ செய்யல, அந்த ரத்தத்தை பிறச்சு தொழுகைக்க போறாரு, அல்லது உருவ செஞ்சதுக்கு பிறகு ரத்தம் குத்தி எடுத்தார் ஹிஜாம செஞ்சாரு, உது செய்யல தொழுவிக்கிறாரு, ஆனா உங்களுடைய அபிப்பிராயம் அவர் உது செய்யணும், அவருடைய அபிப்பிராயம் உது செய்ய தேவையில்ல. எனவே இப்பேற்பட்ட சிந்தனையில் அபிப்பிராயில் வித்தியாசப்பட்டவரால் தொழுக நடத்துகிற பொழுது நீங்க அவளுக்கு பின்னால் நின்று தொழுவீங்களான்னு கேட்கப்பட்டு அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொன்னாங்க, நாங்க மதீனாவுக்கு வாரோம், மதீனால மாலிகி மதஹபை சேர்ந்தவர்கள் தான், அந்த அபிப்பிராயத்துக்குட்பட்டவர்கள் தான் இந்த மஸ்ஜிது நபவியில தொழுவிக்கிறாங்க, ஜமாத் செய்யறாங்க, அவர்களுக்கு பின்னால நாங்க தொழலாம் செய்கிறோம். நம்முடைய சிந்தனையால் கருத்தால் வித்தியாசப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட இஸ்லாம் சொல்லவில்லை கருத்தால் வித்தியாசப்பட்டவர் செய்யறது தவறு, எனவே நீ தனித்து செயல்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. அல்லாஹ்வின் நல்லடி அருளே, இப்படி பல அபிப்பிராயங்களை பார்க்கலாம் சகோதரி. இதே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய காலத்தில் மன்சூர் என்ற ஒரு அரசர் இருந்தார். மன்சூர் அமீருல் முஃமினீனாக இருந்தவர். அவர் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்வின் மீது மிக நெருங்கிய அன்புள்ளவர், மிக நெருக்கமானவர். அவர்களால் தொகுக்கப்பட்ட ஒரு ஹதீஸுடைய கிதாபு தான் முஅத்தா மாலிக் என்ற ஒரு ஹதீஸுடைய கிதாபு. இந்த மன்சூர் என்ற அரசர் வந்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறாரு, நான் ஒரு அபிப்பிராயப்படுகிறேன். என்ன அபிப்பிராயம்? நீங்க தொகுத்திருக்கிற இந்த முஅத்தா என்ற ஹதீஸுடைய கிதாபில பல போட்டோ காப்பீஸ் எடுப்போம். எங்கட காலத்துல பேசிக்க சொல்லுகிற நுஸ்காக்கள் பிரதிகள் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. போட்டோ காப்பி எடுப்போம், அதை பல பகுதிகளாக நுஸ்காக்களாக பிரதிகளாக எடுத்து நாடளாவிய ரீதியில எல்லா பகுதிகளிலையும் முஸ்லீம்கள் எங்கெங்க இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஹதீஸுடைய முஅத்தா என்ற கிதாப் அனுப்பி வச்சு நாங்க ஒரு சட்டம் கொண்டு வருவோம். என்ன சட்டம்? இந்த முஅத்தா என்ற ஹதீஸுடைய கிதாபை தவிர வேற எந்த ஒரு ஹதீஸுடைய கிதாபையும் இஸ்லாமியர்கள் பார்க்க கூடாது என்று ஒரு சட்டம் கொண்டு வருவேமே என்று அந்த அரசர் கேட்ட பொழுது இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்ன பதில் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உம்மத் நாங்க சிந்திக்கணும் சகோதரி. சொன்னாங்க இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க, நான் தொகுத்திருக்கிற இந்த முஅத்தா என்ற இந்த ஹதீஸுடைய கிதாபில் உள்வாங்கப்பட்ட ஹதீஸ்கள் மாத்திரம்தான் ஹதீஸ் அல்ல, இதில் தொகுக்கப்படாத இன்னும் எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் ஹதீஸ்கள் இருக்குகிறது. எனவே இஸ்லாமியர்கள் எங்கெங்கெல்லாம் பரவி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு எந்தெந்த ஹதீஸ்கள் அவர்களை போய் சென்றடைந்திருக்கிறதோ அந்த ஹதீஸ்களை கொண்டு அவர்கள் சட்டம் வகுத்து செயல்படட்டும், நாங்கள் சட்டத்தை திணிக்க போக கூடாது என்று சொன்னவர்கள் தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி. இப்படி நம்முடைய முன்னோர்கள் எந்த முன்னோர்கள் கொச்சைப்படுத்தப்பட்டாங்களோ, மதுகபுகள் மதுகபுகள் என உருவாகி சமூகத்தை பிளவுபடுத்தியவர்கள் என்று தூசிக்கப்பட்டாங்களோ, அந்த மதுகபுக்குரிய இமாம்கள் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி அடுத்தவர்களை மதித்தார்கள் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்கள். இது பல இமாக்களும் சொல்கிற ஒரு வார்த்தை தான், பல இமாம்களும் சொன்ன ஒரு விஷயம் தான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லர் யார்களே, இதனால் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சமூக ஒற்றுமைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். கருத்து வேறுபாடுகள் வருகிற பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சஹாபாக்கள் நமக்கு முன்மாதிரியாக எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியுல்லாஹி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் தான் அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம். நான் நேரத்தில் ஆரம்பத்தில் ஓதி காண்பித்த இன்னமல் முஃமினூன இக்வா, முஃமின்களை பொறுத்தவரை எல்லோரும் சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதுபோலவே நபியும் சொன்னார்கள் அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம், ஒரு இஸ்லாமியன் அடுத்த இஸ்லாமியனுக்கு அவன் சகோதரனாக இருக்கிறான். இறைவனை கொச்சப்படுத்துறது, அவனை கேவலப்படுத்துறது, அவனை நோவிக்கிறது, அவனுக்கு அநியாயம் செய்கிறது, அவனை மானபங்கப்படுத்துதல், இது ஒரு இஸ்லாமிய பண்புள்ளவனிடத்துல ஒரு இஸ்லாமிய நடத்தில் இருக்கக்கூடாத பண்பு என்பதை ஹதீஸ்கள்ல மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு எங்கள் நாட்டில் ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு கண்ணீர் வடிக்க வேண்டிய காட்சிதான், தான் கொண்ட கொள்கைதான் சரி என்று வாதிடுகிறவர்கள் உருவாகி இருப்பதை பார்க்கிறோம். நாங்கள் தான் சரியாக சொல்கிறோம், நாங்கள் தான் சரியாக செயல்படுகிறோம், எங்கள் அபிப்பிராயத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் வலாலத்தில் இருக்கிறாங்க, வழிகட்டில் போய் இருக்கிறாங்க, அல்லது இன்னும் ஒரு படிதரம் போய் மேல போய் அவங்க காசிர்களாக முஷ்ரிக்குகளாக மாறியிருக்கிறாங்க என்று சொல்கிறவர்களும் நம்முடைய நாட்டில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தெளிவாக பேசுவோம், யாரையும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. சென்ற வாரம் பிஜே என்ற ஒரு சகோதரர் இந்தியாவிலிருந்து வருகை தரவிருந்த நேரத்தில் இங்கிருக்கக்கூடிய பல உலமாக்களும் அதை எதிர்த்தார்கள், பல சமூகத்தினுடைய நலன் விரும்பிகளும் அதை எதிர்த்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காரணம் என்னண்டா, அவருடைய மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு தவறுதான் சகோதரர்களே. அவருடைய பார்வையில சூனியம் என்ற ஒன்றை, இஸ்லாத்தில் இருக்குகிற ஒன்றை, அந்த சூனியத்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் இணை வைத்தவர்கள் முஷ்ரிக்கீன்கள் என்று சிந்தனை உள்ளவர் தான் இந்த பிஜே என்ற சகோதரர். இந்த சிந்தனையில் கவரப்பட்டவர்கள் நம்முடைய நாட்டிலும் இருக்கிறார்கள், இந்த சிந்தனையில் கவரப்பட்டவர்கள் நம்முடைய நாட்டிலும் இருக்கிறார்கள். எத்தனையோ சஹீஹான ஹதீஸ்களை இமாமுனா புகாரி, இமாமுனா முஸ்லிம் ரஹிமஹுல்லா, இதுபோன்ற இன்னும் பல அய்மாக்களுடைய ஹதீஸுடைய கிதாபுகளில் தொகுக்கப்பட்ட சஹீஹான ஆதாரபூர்வமான பல ஹதீஸ்களை, இது நம்முடைய அபிப்பிராயத்துக்கு வேறுபடுகிறது, இது நம்முடைய பகுத்தறிவுக்கு வித்தியாசமாக இருக்கிறது. இப்படியும் உலகத்தில் இருக்க முடியுமா? நம்முடைய அறிவினை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக பல பத்து ஹதீஸ்களை மறுத்தவர் தான் இந்த பிஜி என்று சொல்லக்கூடிய சகோதரர். அவருடைய சிந்தனையில் கவரப்பட்டவர்கள் நம்முடைய நாட்டிலும் இருக்கிறார்கள். எனவேதான் உலமாக்கள் விரித்துக் கொண்டார்கள், இவர் இன்னும் இன்னும் இலங்கை நாட்டில் வந்து இன்னும் இப்பேற்பட்ட இஸ்லாத்துக்கு மாற்றமான பலவிதமான கருத்துக்களை சொல்லி இந்த இஸ்லாமிய உம்மத்தை ஒன்றுபட வேண்டிய இஸ்லாமிய உம்மத்தை பிரித்தாளுகிறவராக இவர் மாறிவிடக் கூடாது என்ற அந்த கவலைதான், அந்த எதிர்பார்ப்பில் தான் அவர் வருவதை விட வராமல் இருப்பது நல்லது என அகில இலங்கை ஜமியத்துலமாவும் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தது. எனவே அல்லாஹுவின் நல்லே அருமைக்குள் அல்லாஹுவின் நிலையார்களே, கருத்தால் வித்தியாசப்படலாம் சகோதரர்களே, ஆனால் அந்த கருத்து ஷிர்கியத் அல்லது குஃப்ரியத் என்ற இறை நிராகரிப்பை அல்லது இறைவனுக்கு மாற்றம் ஏற்படுத்துகிற இறை நிராகரிப்பை அல்லது ஷிர்க் என்று சொல்கிற அந்த இறை வைப்பை ஏற்படுத்துகிற சிந்தனைகளாக மாறிவிடக் கூடாது. இதிலே சஹாபாக்கள் மிக கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் தாபிகங்கள் மதுகவுக்குரிய இமாம்கள் மிக கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். அல்லாஹுக்குரிய அருமைக்குரிய அல்லாஹுவின் நல்லே, இதனால்தான் சூரத்துல் ஹுஜுராத்தில அல்லாஹ் பின்வருமாறு ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறார். ஈமானுடைய மக்களே, இன்றைக்கு நாட்டில் நடக்குகிற நடைமுறையை இந்த ஆயத்துடன் ஒப்பிட்டு பாருங்கள் சகோதரர்களே. ஈமானுடைய மக்களே, லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின், அல்லாஹ் சொல்கிறான், எந்த ஒரு கூட்டமும் அடுத்த கூட்டத்தினர்களை தன்னை விட தரத்தில் குறைந்தவர்களாக யாரையும் எண்ணிவிடாதீர்கள், தன்னை விட அந்தத்தில் குறைந்தவர்களாக யாரையும் எண்ணிவிடாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், அசா ஐய கூனு கைரம் மின்ஹும், அவர்களை விட எண்ணுகிறவர்களை விட தரத்தால் குறைந்தவர்கள் என்று மதிக்கப்பட்டவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம். இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிற விஷயத்தை பாருங்க, ஒவ்வொரு கூட்டத்தினர்களும் தன்னுடைய கருத்தை முதன்மைப்படுத்துவதற்காக தன்னுடைய கருத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து செல்கிற பொழுது கருத்தை எடுத்து செல்வது என்றொன்றிருக்கிறது. சொல்கிற நேரத்தில் அடுத்தவர்களை குறைத்து மதிப்பிட்டு உள்ளத்தில் அவர்களை தாழ்வுபடுத்துதல் என்றொன்றிருக்கிறது. இதைதான் இஸ்லாம் வேண்டாம் என்று சொல்கிறது. கருத்தை சொல்வதற்கு யாருக்கும் சுதந்திரம் இருக்குகிறது, அதே நேரத்தில் தன்னுடைய கருத்துக்கு அப்பாற்பட்டவனை ஏசுகிறது, தன்னுடைய கருத்துக்கு அப்பாற்பட்டவனை குதறி பேசுவது, அவனை மானபங்கப்படுத்துவதற்கு இஸ்லாம் அனுமதித்தரல்ல. எனவே கனிமன் அல்லாஹுவின் நல்லறியார்களே, இதைதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார், அன ரப்புக்கும் ஃபஅபுதூன், நான் உங்களுடைய ஒரே ரப்பாக இருக்கிறேன், என்னை வணக்கம் செய்யுங்கள், நீங்க ஒரே உம்மத்தாக இருக்கிறீங்க, இந்த உம்மத்துக்கள் பிரிவை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்பதை மிக தெளிவாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். இதற்கு ஏற்பதான் நபி அவர்களும் செயல்படுத்தி தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டார்கள். சஹாபாக்களும் இதற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். சஹாபாக்கள்கிட்ட யாராவது ஒரு மசாலாவை பத்தி கேள்வி கேட்டா அந்த சஹாபாக்கள் இருந்த பெரிய ஒரு தன்மைதான் தனக்கு அதற்குரிய பதில் தெரிஞ்சிருந்தாலும் கூட அடுத்த சஹாபாக்கள்கிட்ட கேளுங்கன்னு சொல்லுவாங்க. தன்னுடைய அவசரப்பட்டு தன்னுடைய கருத்தை சொல்லி இதுதான் சரி என்று வாதிடுகிறவர்கள் அல்ல சஹாபாக்கள். தன்னிட்ட கேட்கப்படுகிற கேள்விக்கு தனக்கு ஜவாப் அதன் பதில் தெரிந்திருந்தாலும் அடுத்தவரிடத்தை கேளுங்க என்று தன்னுடைய பணிவுத்தன்மையை வெளிப்படுத்துகிறவர்கள் சஹாபாக்கள். ஏன் அங்கே ஒற்றுமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதை விரும்புகிறாங்க, ஒற்றுமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதை விரும்பியவர்கள் சஹாபாக்கள். எனவே கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த தலைப்புல நிறைய விஷயங்கள் பேசலாம். அல்லாஹ் குர்ஆனில் சம்பந்தமாக பல குர்ஆனுடைய வசனங்களும் பேசியிருக்கிறான். எனவே முஃமின்களை பொறுத்தவரை ஒருத்தரை நாங்கள் ஏற்கிறது, ஒருத்தருக்கு நான் விரோதியாக அமைகிறது, அவனை கேவலப்படுத்துறது, இவைகள் மிகப்பெரிய பாவங்கள் சகோதரர்களே. சூரத்துல் புரூஜ் குர்ஆன்ல 30வது ஜுஸூல சூரத்துல் புரூஜ் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல் லதீன ஃபத்தனல் முஃமினீன் வல் முஃமினாத் ஸும்ம லம் யதூபு. யாரு ஈமானுடைய மக்கள், அவங்க ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், அவர்களை குழப்பத்திற்குள்ளாக்குறாங்களோ, இன்னல்லதீன ஃபத்தனல் முஃமினீன வல் முஃமினாத், ஈமானுடைய ஆண்களையும் பெண்களையும் யாரு குழப்பத்தில் உள்ளாக்குகிறார்களோ, அல்லாஹ் சொல்கிறான், இந்த குழப்பத்தில் உள்ளாக்கப்படுகிற செயல்பாடு அது மிகப்பெரிய பாவம். எனவே அந்த பாவத்தை செஞ்சவங்க சும்மலம் யதூபு, அவங்க தௌபா செய்யாம மௌத்தா போனா நால மறுமையில பலகும் அஸாபு ஜஹன்னம், நரக வேதனை என்பது அவர்களுக்கு இருக்குகிறது. சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் சகோதரன். குர்ஆன்ல சூரத்துல் அஹ்சாப், சூரத்துல் அஹ்சாப் 22வது ஜுஸூயில் அமைந்திருக்கிற சூரா. அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன யூஸூனல் முஃமினீன வல் முஃமினாத் பிகைரி மக்தஸபு, ஈமானியத்தான ஆண்களும் பெண்களும் அவர்கள் சொல்லாத அவர்கள் செய்யாத இந்த விடயங்களை வைத்து யாரு நோவினைப்படுத்துகிறாங்களோ, யாரு நோவினைப்படுத்துறாங்களோ, அல்லாஹ்வின் நல்லடியார்களே நான் ஒன்றை சொல்கிறதாக இருந்தால் நான் சொன்னதற்குரிய விளக்கம் நானாதான் சொல்ல வேண்டுமே ஒழிய, நான் சொன்ன ஒன்றினுடைய விளக்கம் இன்னொரால் அவர் அப்படித்தானே பேசினார், அவர் அந்த கருத்துல தானே சொன்னார் என்று நான் சொன்னதற்கு இன்னொருவர் கருத்து சொல்வது அது மடமைத்தனம், அது மடமத்தனம். இன்னைக்கு இதுதான் நடக்குது. ஒரு மனிதன் சொல்லாத அல்லது செய்யாததை இன்னொருவர் வித்தியாசமாக அதை விளப்பம் இல்லாமல் விளங்கியதாக நடித்துக் கொண்டு அவர் இப்படிதான் அப்படிதான் என்று அவர் சொல்லாத செயல்படாத சில விடயங்களை வைத்து அவர்களை நோவினைப்படுத்துவது இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. சகோதரன், அந்த ஈமானியத்தான் ஆண்களும் பெண்களும் அவர்கள் சொல்லாத செய்யாத விடயங்களை வைத்து யார் அவர்களை நோவினைப்படுத்துகிறாங்களோ, அல்லாஹ் சொல்கிறான் இது மிகப்பெரிய இட்டுக்கட்டான கதை, மிகப்பெரிய இட்டுக்கட்டான கதை, அவர்களுக்கு நாளை மறுமையில் பயங்கரமான வேதனை இருக்குகிறது. எனவே அருமைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒற்றுமையை நிலைநாட்ட முயற்சி செய்வோம். அடுத்தருடைய கருத்து சுதந்திரம் இருக்குகிறது என்ற அழைப்பில் அவருடைய கருத்துக்கும் நாம் தலை சாய்ப்போம், அவருடைய கருத்துக்கும் கண்ணியம் கொடுப்போம். ஒற்றுமையில் வேற்றுமையில் ஒற்றுமை உள்ளவர்களாக நாம் ஆக முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல ரஹ்மான் ஜல்ல ஜலாலுஹு ரப்பல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சமூகத்துக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்தாது, சமூகத்துக்கு மத்தியில் குழப்பங்களை உருவாக்காது, ஒற்றுமையுள்ள சமூகமாக வாழுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்தருவானாக. அல்லாஹ் விரும்புகிற ஒரே சமூகமாக வாழ்ந்து நாளை மறுமையில் சுவனம் போய் சேருகிற அந்த தௌஃபீகியத்தை பெற்றவர்களாக நாம் அனைவரும் ஆக முயற்சி செய்வோமாக. வல்ல ரசூலுல்லாஹ் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களின் மூலமாக எப்படி சமூக ஒற்றுமை உணர்த்தியிருக்கிறார்களோ, அந்த சமூக ஒற்றுமைக்கான வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறார்களோ, அப்பேற்பட்ட அந்த வழிகாட்டுதல்களை வாழ்க்கையில் விளங்கி செயல்படுகிற நன்மக்களாக நாம் ஆக முயற்சி செய்வோமாக. வல்ல ரஹ்மான் ஜல்ல ஜலாலுஹு ரப்பல் இஸ்ஸத் நம் அனைவரையும் கபூல் செய்து சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட நன்மக்களாக ஆக்கி தந்தருவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.
இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும்.
அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத்.